எனதருமை அன்புள்ளங்களே, 42, 43 ஆகிய இரு திருப்பாடல்களில் 3 சரணங்களும் ஒரு பல்லவியும் உள்ளன என்று சென்ற வாரங்களில் நாம் சிந்தித்தோம். இந்த பாடலின் முதல் சரணத்தில் நாம் காணும் ஒரு சில எண்ணங்களை சென்ற வாரம் பகிர்ந்து கொண்டோம். இன்று இப்பாடலின் 2 சரணத்தில் நம் தேடல் தொடர்கின்றது. திருப்பாடல் 42:6-10 வரையிலான திருவசனங்கள் இந்த 2 சரணம். அந்த பகுதிக்கு இப்போது செவிமடுப்போம்.
என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அடைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, இந்த 5 திருவசனங்களை நான் வாசித்த போது இந்த வரிகளில் காணப்படும் இலக்கணமும் இலக்கியமும் என் கவனத்தை கவர்ந்தன. முதலில் இந்த வரிகளில் நாம் காணும் ஒரு புதிரான இலக்கணத்தை பற்றி சிந்திப்போம். திருப்பாடலின் ஆசிரியர் இந்த வரிகளில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களுக்குரிய சொற்றொடர்களை பயன்படுத்தியுள்ளார். உம்மை நான் நினைத்து கொண்டேன் என்ற வரியில் இறந்த காலத்தை குறிப்பிடுகின்றார். என் நெஞ்சம் தளர்ந்துள்ளது, ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது, ஆண்டவர் பேரன்பை பொழிகின்றார் என்ற பல வரிகளில் நிகழ்காலம் ஒலிக்கின்றது. நான் அவரை பாடுவேன், இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என்ற வரிகளில் எதிர்காலம் தொனிக்கின்றது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற காலங்களை கலந்து திருப்பாடல் ஆசிரியர் எழுதியுள்ளதை நான் படித்தபோது எபிரேய மொழியின் இலக்கணம் பற்றி ஓர் ஆச்சரியமான தகவல் எனக்கு கிடைத்தது. எபிரேய மொழியில், அதுவும் விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய மொழியில், காலங்களை குறிப்பதற்கு தனித்தனி சொற்கள் இல்லை என்று சொல்கின்றார்கள். இந்த புதிரான இலக்கணம் இஸ்ரேல் மக்களின் எண்ணங்களை, முக்கியமாக அவர்கள் வாழ்க்கை தத்துவங்களை அறிந்து கொள்ள ஒரு சிறந்த வழி. காலத்தை நிர்ணயம் செய்வதோ அல்லது அதற்கு இலக்கணம் வகுப்பதோ மனித முயற்சிகள் அல்ல, மாறாக அவை கடவுளின் செயல் என்பதை எபிரேய இலக்கணம் நமக்கு சொல்லித்தருகிறதோ என்று எண்ணி பார்க்கின்றேன். அல்லது இறைவனை காண முடியாததால் துயரத்தின் ஆழத்தில் புதைந்துள்ள திருப்பாடலின் ஆசிரியருக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே காலமாக, பிரிவு துயரில் உறைந்துவிட்ட காலமாக இருப்பதை ஆசிரியர் இந்த வரிகளில் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றாரோ என்றும் நான் எண்ணி பார்க்கின்றேன்.
பாடி பாடி அயர்ந்தே உயிரே இறையே உன்னில் நாளும் வாழும் வரம் தா, நாளும் வாழும் வரம் தா, உன்னை தேடி தேடி அலைந்தே.
என் அருமை நெஞ்சங்களே, இப்படி 3 காலங்களையும் கலந்து 5 திருவசனங்களில் திருப்பாடல் ஆசிரியர் கூறியிருப்பது மற்றுமோர் எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் எழுப்புகின்றது. ஒரு கட்டுரை அல்லது கவிதை என்று நாம் எழுதும்போது காலம் பற்றிய இலக்கணம் சரியாக உள்ளதா என்று கவனித்து எழுதுவோம். ஆனால் நெருங்கிய ஓர் உறவுக்கு நாம் கடிதம் எழுதும்போது இலக்கணம் பார்ப்பதில்லை. அதேபோல் நமது எண்ணங்களை, உணர்வுகளையெல்லாம் ஒரு டயரியில் எழுதும்போது இலக்கணப் பிழைகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. பல நேரங்களில் உள்ளத்தின் உணர்வுகளை கடிதத்தில் அல்லது டயரியில் கொட்டும்போது நாம் எழுதும் எண்ணங்களே சரியா தவறா என்ற கணக்கெல்லாம் நாம் பார்ப்பதில்லை, அப்படிதானே? அன்புள்ளங்களே, இப்படி எழுதுவதே பல நேரங்களில் நம் மனதை குணப்படுத்தும் ஒரு மருந்து என்று மனநல மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்து 1998 மறைந்த ஐரா ப்ரோகாஃப் என்ற ஒரு மனநல மருத்துவர் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான மனநல வழியின் பெயர் என்ன தெரியுமா? தி இன்டென்சிவ் ஜேர்னல் மெத்தட். இன்டென்சிவ் ஜேர்னல் என்ற இந்த மனநல முறைப்படி உள்ளத்தில் எழும் எண்ணங்களை, சிறப்பாக உள்ளத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள பல சொல்ல முடியாத உணர்வுகளை அப்படியே ஒரு குறிப்பேட்டில் எழுதும்போது அதுவே நம்முடைய உள்ளத்தை குணமாக்கும் வலிமை பெற்றதென்று சொல்லப்படுகின்றது. இந்த முறையில் நடத்தப்பட்ட பயிற்சி பாசறையை நான் இரண்டு முறை அனுபவித்தவன் என்ற அடிப்படையில் சொல்கின்றேன் நண்பர்களே, இது முற்றிலும் உண்மை. 5 நாட்கள் நடந்த இந்த பாசறையில் நான் குறைந்தது 50 பக்கங்களாவது எழுதியிருப்பேன். இந்த முறையின் மிக அழகான பகுதி என்னவென்றால், நாம் எழுதுவதை வேறு யாருக்கும் காட்டக்கூடாது என்ற நிபந்தனை. இந்த ஒரு நிபந்தனை எனக்கு தந்த சுதந்திர உணர்வால் என் மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே எழுதினேன். எந்த கலப்படமும் இல்லாத அப்பட்டமான உண்மைகளை எழுதினேன். அந்த 5 நாட்கள் நான் எழுதியது எனக்குள் பல தெளிவுகளை உருவாக்கியது, என்னை நானே இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவியது. திருப்பாடலின் ஆசிரியர் தன் உள்ளத்தின் துயரங்களையெல்லாம் குணமாக்கும் ஒரு முயற்சியாக இந்த இன்டென்சிவ் ஜேர்னல் என்ற பாணியில் இந்த வரிகளை எழுதியுள்ளதைப் போல் தோன்றுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, துயரத்தின் உச்சியில் இருக்கும் ஓர் உள்ளம் அங்கு எழும் உணர்வுகளை தங்கு தடையின்றி கொட்டுவதே ஒரு பெரும் நிம்மதி. அதுவே அந்த உள்ளத்திற்கு குணமளிக்கும் ஒரு வழி என்று நாம் அடிக்கடி சொல்கின்றோம். இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது திருப்பாடல் நூலில் காணப்படும் பல பாடல்கள் அவற்றை எழுதியவரின் மனதை குணமாக்கியிருக்க வேண்டும். எனதருமை அன்புள்ளங்களை, இறைவனை பிரிந்ததால் தான் அனுபவித்து வரும் துயரத்தின் ஆழத்தை விவரிக்க திருப்பாடலின் ஆசிரியர் 2 அழகிய உருவகங்களை 42ஆம் திருப்பாடலின் 7வது மற்றும் 10வது திருவசனங்களில் பயன்படுத்தியுள்ளார். ஒரு உருவகம் தண்ணீரை சார்ந்தது, மற்றொரு உருவகம் எலும்பையும் ஊடுருவிச் செல்லும் வாள்.
உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன.
அருவி, ஆழ்கடல், பேரலை என்று தண்ணீரின் பல வடிவங்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ளன. உயிர் ஊட்டுதல், தூய்மையாக்குதல் என்ற பல நல்ல குணங்கள் தண்ணீருக்கு உண்டு. ஆனால் அதே நீர் நமக்கு சமாதியை எழுப்பும் சக்தியும் பெற்றது. தலைக்கு மேல் வெள்ளம் பெருகும்போது, மூச்சு முட்டும்போது உயிரளிக்கும் தண்ணீர் உயிரை அழிக்கவும் செய்கின்றது. கடவுளை இழக்கும் அனுபவம் தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி துடிப்பது போன்ற ஓர் உணர்வு என்பதை திருப்பாடலில் நாம் இப்போது கேட்ட இந்த வரி சொல்கின்றது. இதே எண்ணங்களை இறைவாக்கினர் யோனாவும் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லியிருப்பதை நாம் காணலாம். யோனாவும் இறைவனை விட்டு விலகிச் செல்கின்றார். அந்த நேரத்தில் அவரை ஒரு பெரிய மீன் விழுங்கி விடுகின்றது. அந்த மீன் வயிற்றில் இருந்தபடியே யோனா இந்த வரிகளை சொன்னதாக இறைவாக்கினர் யோனா நூலில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம்.
நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர், தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. அப்பொழுது நான் உமது முன்னிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகின்றேன் என்று சொல்லிக் கொண்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது.
என்னருமை நெஞ்சங்களே, திருப்பாடல் 42:7 திருவசனத்தில் தண்ணீரை பற்றிய உருவகத்தை பயன்படுத்திய ஆசிரியர் 10ஆம் திருவசனத்தில் மற்றொரு உருவகத்தை குறிப்பிடுகின்றார். உன் கடவுள் எங்கே என்று பிறர் கேட்ட அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் திருப்பாடலின் ஆசிரியரை துயரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற வார்த்தைகள். இந்த துயரத்தின் உச்சியை விவரிக்க அவர் 10வது திருவசனத்தில் பயன்படுத்தும் ஓர் உருவகம் என் எலும்புகளை ஊடுருவும் வாள் என்ற உருவகம். சதையை ஊடுருவ ஒரு சிறு ஊசி அல்லது கத்தி போதும். எலும்பை ஊடுருவ மிகவும் கூர்மையான உறுதியான வாள் தேவைப்படும். ஊசியோ கத்தியோ சதையை ஊடுருவும் போது வலி இருக்கத்தான் செய்யும். ஆனால் வாள் எலும்பை ஊடுருவும் போது இந்த வலி பல மடங்காக உயரும். இறைவனை பிரிந்து தான் அனுபவித்து வரும் துன்பம் மிக கொடூரமானது என்பதை கூற ஆசிரியர் பயன்படுத்தியுள்ள இந்த உருவகங்கள் மிகவும் ஆழமானவை. இந்த துயரங்களிலிருந்து திருப்பாடல் ஆசிரியர் மீள்வதற்கு வழி உண்டா? நாம் திருப்பாடல் 42-43களில் நம் தேடலை தொடர்வோம்.
உன்னை தேடி தேடி அலைந்தேன், உன்னை பார்த்து